This program was first broadcast on Canterbury's access media station, Plains FM, and was made with the assistance of New Zealand On Air.
Plains FM 96.9 வாயிலாக வெள்ளிக்கிழமை இரவு கேட்கலாம். நமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
கியூர இனிய வணக்கம் நேயர்களை. பூங்கா நகரத்திலிருந்து ஒலிக்கும் கலாபம் வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நமது அரங்கத்திலிருந்து நேரடியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. நான் விஜயஸ்ரீ, என்னோடு சேர்ந்து கர்ணன் மற்றும் லாவண்யா என்று மீண்டும் ஒரு தலைப்பை பற்றி பேசி உங்களை மகிழ்விக்கப் போகிறோம். முதலில் இன்றைய தேதியை பார்ப்போம். இன்று 3 May 2024. தமிழ் நாட்காட்டிப்படி சித்திரை மாதம் 20 திருவள்ளுவர் ஆண்டு 2055. சரி கர்ணன், இன்னைக்கு எதை பற்றி கலக்க போறோம்?
வணக்கம் விஜயா. வணக்கம் லாவண்யா.
வணக்கம்.
இன்று நாம் பேச போவது பூங்கா நகரத்தை பற்றி. பூங்கா நகரம் என்று சொன்னால் கிரைஸ்ட் சர்ச், அதாவது சொந்த கதை சோகக்கதையை பற்றி சொல்ல போகிறோம். இங்கே வந்து இந்த கிரைஸ்ட் சர்ச்சில் எங்களுடைய அனுபவங்கள். போன வாரம் நாங்கள் நியூசிலாந்தில் பொதுவாக எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருந்தோம். என்று நாங்கள் எப்படி இந்த கிரைஸ்ட் சர்ச் நகரத்தை வந்தடைந்தோம், எங்களுடைய அனுபவங்கள் என்ன என்பதை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இதை நான் ஒரு நீண்ட பீடிகையுடன் ஆரம்பிக்கின்றேன். எப்படி என்று சொன்னால், ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய உதாரணம் எல்லாம் பார்த்தீர்கள் சொன்னால் நடைமுறை வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது தமிழ் சினிமா சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நான் ஒரு ஆங்கில நாவலிலிருந்தோ இலக்கியத்திலிருந்தோ நான் எந்த விதமான உதாரணங்களும் சொல்வதில்லை. சரி, இப்ப குஷி படம் பார்த்திருக்கிறீர்களா?
கண்டிப்பா.
நான் அந்த படத்தை பற்றி சொல்ல விரும்பவில்லை. அந்த ஆரம்ப கட்டத்துல இயக்குனர், அதாவது எஸ் ஏ சூர்யா, ஒரு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி கொண்டு ஆர்ப்பாட்டமா நடந்து போவார். சரியா, நடந்து போகத்தான் நாயனுடைய கார்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி வந்து, அதனாலதான் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, வெளிநாட்டுக்கு போயிருந்த நாயகன் அந்த ஆக்சிடென்ட் மூலமாக நேரடியாக மருத்துவமனைக்கு போகிறார். அதனாலுடைய அவருடைய பயணம் ரத்தாகிறது, இன்னொரு இடத்துக்கு போகிறார். அதையே நான் சொல்ல வருகிறேன்னு சொன்னால், உங்களோட வாழ்க்கையில் வார எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வருவார். அவருடைய காரணம் முடிந்தவுடன் கிளம்பிவிடும்.
கண்டிப்பா.
அது வந்து ஒரு ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிர் மாதிரி. ஒரு
ரயில் பயணம் சொல்லுவாங்களே, ரயில் பயணத்துல எத்தனையோ பேர் பாக்குறோம், நம்ம ஸ்டேஷன் வந்து இறங்கி தாத்தா காட்டிட்டு நம்ம கிளம்பி போயிடுவோம்.
இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தன் மேல இருந்து இன்டெலிஜென்டா அப்படி எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரியா, அதே மாதிரி இப்ப நாங்க கிரைஸ்ட் சர்ச்ல இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு காரணமா இருக்காது. இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி இந்த இடத்துல நாம இப்ப பேசி கொண்டிருக்கிறோம் என்றது வந்து ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட உண்டு. சரியா,
வியப்பா இருக்குல்ல? அதாவது வந்து எங்கிருந்தோ நம்ம எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம அரங்கத்துல சேர்ந்து இதை பத்தி பேசுறது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, நொஸ்டால்ஜியா சொல்லுவாங்க, திரும்ப எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம்.
ஒரு 10 முதல் நாங்க எங்கட வாழ்க்கையை யோசிச்சிருந்தா இந்த இடத்துல நான் இருப்பமாண்டு கடைசி மட்டும் சிந்திக்கவே மாட்டேன்.
நீங்க இப்ப அப்படி சொல்றீங்க, போன வருஷம் டைம்ல கூட நான் யோசிக்கிறேன்.
சரி, அப்படியான ஒரு அப்படி அதைத்தான் நாங்க இன்னைக்கு பேச போறோம். சும்மா ஒரு ஜாலியா வளமையா போல பேசுறோம். இன்றைக்கு நான் பேச்சு தமிழை விட்டு அறுத்துறுத்து இலக்கணத்தோடு தமிழ் பேசுவதாக
இருக்கும்.
ரேடியோ பக்கமே இருங்க, ஓடிடாருங்க, சுத்த தமிழ்ல பேச போறேன்.
இப்ப நான் தொடங்குறேன். நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி, நான் வந்தது February 22, 2014 சரியாக அந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு 2 பின். வரும்போது எனக்கு இங்கே இருவரை மட்டும்தான் தெரியும் இந்த நகரத்திலேயே. அதிலும் ஒருவர் எனது எனக்கு எனது வருகைக்கு 1 முதல் வந்தவர் வேலை தேடி. அடுத்தவர் வந்து 1 முதல் வந்து அப்போதுதான் ஒரு வேலையில் செட்டில் ஆகி இருக்கிறார்.
எதுக்கு வந்து நீங்க இந்த பூங்கா நகரத்தை வந்து தேர்ந்தெடுத்தீங்க வரத்துக்கு?
நானா தேர்ந்தெடுக்கவில்லை,
தானா வந்த வாய்ப்பா?
ஆமா, தானா வந்த வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. நான் வந்து முதலில் மேற்படிப்புக்காக ஓக்லேண்ட் யூனிவர்சிட்டியை தெரிவு செஞ்சிருந்தேன். ஆனா அந்த விண்ணப்பத்தில் வந்து அதிக சிரத்தை காட்டவில்லை. அதாவது சும்மா ஏனோ தானோண்டு அப்ளை பண்ணி எனக்கு தந்துருவாங்க தானே அப்படின்னு சொல்லி சும்மா போட்டேன். இந்த பழைய டாக்குமெண்ட்ஸ் என்னுடைய டிகிரி சர்டிபிகேஷனும் போடல. ஸோ தே கேவ் மீ அன் ஆஃபர், ஆனா அது வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு பிறகு இலங்கையில் விடுமுறையில் இருந்தவாறு யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்டர்பரிக்கு அடுத்த விண்ணப்பத்தை அனுப்பினேன். அனுப்பிட்டு 2 மாசத்துல வந்து சேர்ந்துட்டேன். ஆனால் வரும்போது இப்போ வடக்கு தீவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தென்தீவு என்றாலே ஒரு வித்தியாசமான இடம், எப்போவுமே ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு பிரதேசமாக தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன் அங்கே போகிற நிலமே ஆடும் என்ற மாதிரி தான் அவர் சொன்னாங்க. சரி, வாழ்க்கையே ஆடி போயிருக்கு நிலமாட்டோம்
அப்படின்னு
சொல்லி வந்து இறங்கினோம். அதான் இங்கே வரும்போது எனக்கு 2 பேரையும் மட்டும்தான் தெரியும். இருவரும் எமது வயதையொத்த பொறியியல் துறையில் வேலை செய்கிற நண்பர்கள். அப்போ அவர்களை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணி அதிலேயே சாப்பிட்டு வந்தோம். ஆனால் அந்த காலத்தில் கிரைஸ்ட் சர்ச்சில் முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால் வீடு எடுத்தல். ஏன்னு சொன்னால் 2012 நடந்த பூமி ஆட்சிக்கு பிறகு நிறைய வீடுகள் வந்து பாவனையில் இல்லாமல் போனன. அதை விட அந்த பூமியாட்சியை அழிந்த நகரத்தை மீள கட்டமைப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து அதிக அளவான நபர்கள் இங்கே வந்து வேலை வாய்ப்பு தேடி மற்றது எல்லாத்துக்குமா இங்கே வந்திருந்தார். இப்போ பெரும்பாலும் எல்லா ஹோட்டல் மொட்டையில் எல்லாமே வந்து நீண்டகால வாடகைக்கு அவர்கள் எடுத்திருந்தார். அதுல இருந்து தான் வேலை செஞ்சிருந்தார். அதாவது ரீபில்ட் வந்து உச்சக்கட்டத்தில் போய் கொண்டு. ஆமாம். அப்போ 2014 கிரைஸ்ட் சர்ச் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ இலங்கையில் வந்து இப்போ யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நகரங்கள் இருக்கு. இப்போ யாழ்ப்பாணம் நான் பிறந்த இடம் வந்து 90ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு போகும்போது நிறைய இடிந்த கட்டிடங்கள்லாம் இருக்கும். அப்படியான ஒரு உணர்ச்சியை தான் எனக்கு முதலாவது கிரைஸ்ட் சர்ச் கொடுத்துச்சு. நான் இப்போ இங்கேயுமே இடிந்த கட்டிடங்கள் இருந்தன. அதை விட எல்லா வீதிகளிலும் ஒரேஞ்ச் கலர் கோன் அப்படி வச்சிருப்பாங்க. அப்போ எதுக்குள்ள போய் எதுக்குள்ள வர்றேன்னு தெரியாது. அதான் அப்பைக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அப்போ தான் இந்த ரீபில்ட் வந்து மூச்சாக நடந்து கொண்டிருந்தது. அப்போ நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு புதுசாக இருந்தது, எங்கள் வேலை சம்பந்தமாக. அதை விட நாடுன்னு சொல்ல முடியாது, இந்த நகரம் எல்லாமே புதுசாக இருந்தது. அது என்னுடைய அனுபவம், சொல்லிக்கொண்டே போகலாம்.
அதில்
முதலாவது வந்து நான் வந்து அதான் சொன்னேன், முதல் வந்து வீடு எடுக்கிறதே வந்து சரியான கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ முதல் வந்து என்னுடைய நண்பரின் பாஸ் அவர் வந்து இங்கே தேக்கிவி தான். அவருக்கு 60-65 வயசு இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களோட வீட்டில் வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு அறை ஒன்று தந்தாங்க. ஆனால் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து ஓர்கானிக் பண்டங்கள் மட்டும்தான் சாப்பிட்றவங்க. அப்போ அவங்களோட வீட்டிலேயே வந்து காய்கறி தோட்டம் இருக்குது, அப்படியான விஷயங்கள் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதோட வந்து அது வந்து அந்த வீட்டில் வந்து நான் எனக்கு சமைக்கிற வசதி இல்லை. அப்போ அவங்க என்ன தர்றாங்களோ அதுதான் நான் சாப்பிடுவேன். அதுலேயும் ஒரு நாள் கடும் பசியில் வந்துருந்தோம் வீட்டுக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய், நிறைய பூசணிக்காய் இருந்துச்சு. போகும்போது எல்லா பூசணிக்காயும் வெட்டி அவனுக்கு போட்டிருந்தாங்க. ரோஸ்ட் ஆன பிறகு பெரிய ஒரு பிளெண்டரில் போட்டு அடித்தாங்க. அடிச்சுட்டு அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு இரவு சாப்பாடு வந்து பூசணிக்காய் சூப்,
பம்ப்கின் சூப். ஓ நிறைய, ஆமா இந்த ஊர்ல வந்து பம்ப்கின் சூப் நிறைய சாப்பிடுவோம். வீட்ல ஆமா நிறைய வரும்,
ஆனா அது பசிக்கு பத்தாதே ப்ரோ.
அதான் அதுக்கு அப்புறம் அந்த காலத்துல வந்துமையா இங்க வந்து இப்ப இருக்கிற மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸோ வேற வேற சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அப்ப இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் தான் திறந்திருந்தாங்க. எங்களுடைய நாக்குல அந்த உரைப்பன்னு சொல்லுவாங்களே காரம், அதற்கு எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வடிகால் வந்து நண்டோஸ். அது மட்டும் தான். அப்ப வாரத்தில் ஒரு நாள் எல்லா நண்பர்களும் சேர்ந்து அங்க போவோம், போய் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி சாப்பிட்டு வருவோம். அந்த காலம் வந்து இப்ப யோசிக்க வந்து ஒரு பேச்சு நல்லா இருக்கு. ஆனா அது கொஞ்சம் கடினமான காலம் தான். சமய முதல்ல வீடு கிடைக்கிறதே வந்து நிறைய கஷ்டமா
இருக்கு. சமைக்கும் போது அது வேற. பட்
நினைக்கிறேன் நம்ம சொந்த ஊரு விட்டுட்டு நம்ம இன்னொரு ஊருக்கு போகும்போது நிச்சயமா வந்து ஆரம்ப காலத்துல எல்லாரும் ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை வந்து நம்ம எதிர்பார்த்திருப்போம் இல்லையா?
கஷ்டம் இல்லாம எதுவுமே, அப்படி கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காதுன்றது என்னோட.
சரி, அந்த இந்த ஆரம்ப காலத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு அடுத்ததான் உங்களோட ஆரம்ப காலம் என்ன மாதிரி கேட்போம். அப்ப அந்த 2 மாசங்கள்ல வந்து நான் வந்து எல்லா இடமுமே வீடு தேடினோம். வீடு தேடி போனா எப்படியும் எங்களோட வந்து ஒரு 30-40 பேர் வந்து அந்த வீடு பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. எங்களுக்கு கிடைக்கிறது வந்து சரியான கஷ்டமா இருந்துச்சு. அப்ப ரிச்மண்ட், அதாவது ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல ஒரு பழைய வீடு கிடைச்சிச்சு. அது வந்து ஒரு 3 மாசத்துல கிடைச்சிச்சு. அப்ப அதுல நானும் இன்னொரு நண்பரும் போய் அதில் குடியேறினோம். குடியேறிட்டு முதல் வேறு ரெண்டு நண்பர்களும் இருந்தாங்க தானே. அதுக்கு பிறகு அந்த வீடு வந்து என்ன சொல்றது, நாங்க போனோடனே அந்த வீட்டுக்கு ஒரு பெயர் வச்சோம், அத்திப்பட்டி. பேர் தெரியுமா?
அத்திப்பட்டி வந்து அந்த அஜித் நடித்த ஊடே காணப்படாம
இல்ல, அவர் சொல்லு அத்திப்பட்டி, யாருமே தனியா இல்ல. அது வந்து அந்த நாங்க அந்த முந்தைய காலத்துல இருந்து போற வீட்டுக்கு அதை பேரை வச்சிருக்கோம்.
இது வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு சினிமா பஃப்ன்றது இது வந்து தெளிவு பண்ணு. அது
அப்ப அதுக்கு பிறகு வந்து அந்த வீட்டுல வந்து நிறைய பேர் வந்து தங்குவாங்க, இங்க வேலைக்கு வர்றவங்க வந்து தங்குவாங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, வந்து எங்களோட இருந்துட்டு பிறகு அவங்களோட குடும்பத்தை கூட்டிட்டு பிறகு வீடு எடுத்து அப்படி போயிருப்பாங்க. அப்படி நிறைய பேருக்கு அந்த வீடு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கு.
இது வந்து நம்ம ஒரு ரஜினிகாந்த் படம் ஒன்று இருந்தது,
அப்படி நிறைய நண்பர்கள் வந்திருந்துட்டு போயிருக்காங்க. அதுல வந்து இன்னும் வந்து டச்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா குடும்பம் வந்தோடனே ஓகே டாடா பாய் பாய் சொல்லிட்டு போனவங்க இருக்காங்க.
என்னுடைய ஆரம்ப காலம் எல்லாரும் வந்து கொஞ்சம் இப்படி கூட நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு ஊருக்கு போறது யாரும் எழுதி வச்சிருக்காங்கன்னு. 2006 வருஷம் வந்து 2006 வந்து நான் என்னுடைய ஆசிரியர் தொழில் விட்டுட்டு வெளியானேன். அப்போ வந்து ஆக்லண்ட் மற்றும் தோப்போக்கு வந்து நான் சுற்றுலா, அதாவது ஒரு பயணம் மேற்கொண்டேன். போய் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, நியூசிலாந்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு நான் என்ன செஞ்சேன், சரி திரும்பி சிங்கப்பூருக்கு போய் இந்த இமிக்ரேஷன் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதாவது வந்து நம்ம அந்த ஊருக்கு போகிறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஆர்வத்தை இல்லை விருப்பத்தை தெரிவிக்கிற மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் ஆன்லைனில் வந்து ஃபில்அப் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் அதுக்கு வந்து 520 ரூபாய் கட்டணும். நான் பார்த்தேன் இப்போ 520 ரூபாய் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்ணப்பத்தை அதோட மறந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கழிச்சு 2014 என்னோட இமெயிலில் வருது, அயூஸ்தில் இன்ட்ரெஸ்ட்னு. நான் முழிக்கிறேன், என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு வந்து கம்ப்யூட்டர் தேவை. அப்போ வந்து எனக்கு குழந்தைங்கலாம் பிறந்துட்டாங்க, நியூசிலாந்து பற்றி நான் அப்படியே மறந்து போயிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் அனுப்புனதே நான் மறந்து போயிட்டேன். அப்புறம் பார்த்தேன் ஒருவேளை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சைன், இஸ் திஸ் த சைன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி நியூசிலாந்து எப்படி அப்படின்னு வந்து 2015 வந்து ஜூனுக்கு வந்து நான் இங்கே வந்து சவுத் ஐலண்ட் வந்தேன், நான் வந்து கிரைஸ்ட் சர்ச் வந்தேன். நான் ஏன் இங்கே வந்தேன்னா வந்து எனக்கு ஏற்கனவே வந்து சிங்கப்பூரில் ஒரு தோழி இருந்தாங்க, அவங்க ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு ஒரு கிவிக்காரர் கல்யாணம் பண்ணிவிட்டு சிங்கப்பூர் திரும்பிட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டேன், அதாவது வந்து நான் எங்கே போனோம், ஆக்லண்ட் போவா, கிரைஸ்ட் சர்ச் போவா, இல்லை வெலிங்டன் போவான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அதாவது வந்து ஆக்லண்டில் வந்து வீடெல்லாம் வந்து அந்த மலைகளை மாதிரி இருக்குமா, எல்லாம் இந்த ரோடெல்லாம் மேலேயும் கீழமாக இருக்கும். நான் சொன்னேன் ஐயோ எனக்கு அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா எனக்கு நடக்க பிடிக்கும், ஆனால் மேலேயும் கீழே நடந்து போக முடியாது. அவங்க சொன்னாங்க கிரைஸ்ட் சர்ச் தான் வந்து கொஞ்சம் லெவல் கிரவுண்டாக இருக்கும்னு. வெலிங்டன் வந்து எல்லோரும் சொன்னாங்க எர்த் குவேக் ஜோன், அங்கே நீ போயிடாத அப்படின்னு. ஸோ சரி கிரைஸ்ட் சர்ச் தான் முடிவு பண்ணி 2015 வந்து ஜூன் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மக இருந்தா அவளை வந்து ஒரு வாரம் ஸ்கூல் ட்ரை பண்ண வச்சுட்டு திரும்பி போயிட்டு அந்த வருஷம் வந்து வீசா அப்ளை பண்ணி 2016 February 6 நான் வந்து கிரைஸ்ட் சர்ச் வந்தேன். குடும்பத்தோட எல்லாரும் வந்தோம். ஆனால் வந்தப்போ வீடு நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை. இப்போ வந்து 2 பசங்க இருந்தாங்கன்ட்டு, இல்லை இல்லை 3 பசங்க ஆகிட்டு, ஆ மறந்துட்டேன், 3 பசங்களாயிட்டு
மறக்க முடியுமா,
வீடை பார்க்கவே இல்லை. நேராக வந்து மொட்டாலில் தங்கிட்டோம், 2 வாரம் மொட்டாலில் தங்கிட்டு அப்போ தான் வீடு தேடணும். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, என் கணவருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, எனக்கும் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை. அப்புறம் எப்படி சுற்றுறது, அப்படியே எப்படியோ அப்படி இப்படின்னு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து ஏவன் ஹில்ல ஒரு வீடு கிடச்சிச்சு. ஆனால் அவர் என்ன சொன்னார், 3 மாதத்துக்கு தான் அந்த வீடு கொடுக்க முடியும், ஏன்னா வந்து நான் விற்க போகிறேன், நீங்கள் அடுத்த வீடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே தங்கலான்னு. அங்கே வந்து பிள்ளைங்களாம் நம்மெல்லாம் வந்து அங்கே தங்கப்போ பக்கத்துலேயே அவங்களுடைய தொடக்கப்பள்ளி மேரின் ஸ்கூலில் இருந்துச்சு. 3 மாதம் முடிகிறப்ப மறுபடியும் வீடு தேர வேண்டிய நிலைமை வந்துச்சு. உங்களுக்காச்சும் ரெண்டு பேர் இருந்தாங்க. நான் வந்தப்போ எனக்கு யாருமே தெரியாது இங்கே என்ன பண்ணுறது யாருமே தெரியாது. அப்போ தான் வந்து என்னுடைய அண்டை வீட்டார் அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை நம்ம போகிற சர்ச்சில் வந்து நிறையா இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி இருக்குது, நீங்கள் வாங்க பேசி பாருங்கள் ஏதாச்சும் உதவி கிடைக்கும்னு. ஏன்னா வேலை ஒரு பக்கம், நம்ம எல்லாரும் வந்து விசிட்டர் வீசாவில் தான் வந்தோம், வேலை வந்து சரியாக எதுவும் அமையலை. அப்படி வேலை கிடைக்காட்டினா அடுத்தது என்ன செய்யறது, மறுபடியும் எல்லாரையும் கூட்டிகிட்டு திரும்பி சிங்கப்பூர் போகிறது, அது ஒரு பெரிய பிரச்சனை. மறுபடியும் நான் வரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ போவாத, பிள்ளைங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்குது, அவங்களுக்குலாம் வந்து நியூசிலாண்ட்னா எப்படி அப்படின்னு தெரியாது, என்னமோ இல்லை பெரிய காட்டுக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகிற மாதிரி, இன்னும் ஆஃப்ரிக்காக்கு போகிற மாதிரி அவங்க நினச்சாங்க, நீ அங்கெல்லாம் போவாத.
முதல் முதல் வேலை கிடைத்தவுடன் சிங்கப்பூரில் இருந்து கூகுள் மேப்பில் பார்க்கும்போது எல்லாம் வந்து பனி மலைகளும் காடுகளும் தான் இருந்தது.
சிங்கப்பூரோட எப்படி நியூசிலாந்து பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது,
புரிஞ்சுக்க முடியல, அதை விட்டுட்டு எப்படி.
ஆமா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கு, ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா. சிலருக்கு வந்து அந்த ஊர் வந்து சில விஷயங்கள் வந்து அதுக்கு வந்து கரெக்டாக அமையலாம், சில விஷயங்கள் வந்து அது அமையலை. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பிள்ளைங்களோட கல்வி தான் முக்கியமாக இருந்துச்சு, அங்கே விட இங்கே தான் வந்து கல்வி சிறந்தது அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சிருக்கு, படிச்சிருக்கேன் வேற. சரி, ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் ஒன்ஸ், ஒரு ஒரு தடவை தான் வந்து வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை விட்டுட்டா அப்புறம் நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும்.
ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தட்டின கதவு வந்து திறந்திருக்கு.
ஆமாம்,
அப்புறமா
ஸோ நான் நினச்சேன் சரி இதுதான் அந்த வாய்ப்பு, விட்டுட்டோன்னா நான் வந்து வருத்தப்படுவேனே அப்படின்னு நினச்சிட்டு, பரவாயில்ல பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிறனால அவங்கள இன்னொரு நாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது வந்து ஈஸியாக இருக்கும், அடாப்ட் பண்ணிடுவாங்க. இதே கொஞ்சம் வயசு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரின்னு வந்து 3 மாதத்துக்கு அந்த வீடு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து வீடு கிடைக்கவே இல்லை, என்னடா பண்ணுறது, பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு. மறுபடியும் தற்செயலாக நம்ம இருந்த அந்த வாடகை வீட்டிலையும் அடுத்த தெருவில் ஒரு வீடு வந்துச்சு. மறுபடியும் நான் சொல்கிறேன், யாரோ வந்து இதெல்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு அடுத்த தெருவிலே. அப்போ வந்து நம்ம என்ன செஞ்சோன்னா, நான் தான் சொன்னால வாகனம் இல்லை, ரெண்டு பேருமே லைசன்ஸ் இல்லை, இந்த மார்க்கெட் ட்ராலி தருமா, ஸோ நம்ம வீட்டில் உள்ள ஜாமான்லாம் அந்த மார்க்கெட் ட்ராலியில் வச்சு ஸ்கூல் அந்த ஸ்கூலை தாண்டி தான் நம்ம போனோம். அந்த ஸ்கூல் வழியாக நம்ம நானும் என் மகளும் தள்ளிக்கிட்டே போய் அடுத்த வீட்டில் போய் ஜாமான் சேர்ப்போம், அப்படி தான் வந்து சேர்த்தோம். ஆனால் ஒரு சுவாரஸ்யமான ஆரம்பமா இருந்துச்சு, நம்ம ரங்கர ஒரு
குடும்பம் செட்டிங் அப் நியூ லைஃப்.
ஆமா,
புது வாழ்க்கை,
புது வாழ்க்கை. என்னோட பிள்ளைங்க வந்து அந்த அந்த ஜேர்னில என் கூட வந்தது, நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சது வந்து ஒரு ஒரு கஷ்டமான அனுபவமா இருந்தாலும் வந்து இப்ப பார்த்தா கொஞ்சம் சிரிப்பு வருது, எப்படிதான் அந்த மாதிரி வந்து சர்வைவ் பண்ணும் அப்படின்னு நமக்கு தோணுது
பார்க்கும்போது, எல்லாமே வந்து இனிமையான அனுபவங்கள்.
ஆமா, இன்னொன்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு இடத்துல இருந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுவோம், ஏன்னா நமக்கு வந்து கஷ்டம்னா என்ன தெரியாம போயிடும்னு. ஆனா இப்ப ஒரு நாடு விட்டு நாடு வரும்போது அந்த கம்ஃபர்ட் லெவல் நம்ம தாண்டி நாமளே வந்து நம்மளை வந்து கஷ்டம் இருந்தாலும் அதை தாண்டி வர்றப்ப அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது வந்து நிச்சயமா வந்து நினைக்கிறேன் என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இந்த பயணம் வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீ கடந்து போறப்ப முயற்சி செஞ்சா நிச்சயமா அதை கடந்து வந்துடலாம்.
சரி, உங்கள் அனுபவம்.
நான் இங்கே வந்து உங்களை மாதிரி 2006-2014 அப்படிலாம் இல்லை, நான் வந்து இங்கே கரெக்டாக 9 மாதம் தான் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்தியாவில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தேன், ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிகிட்ருந்தேன், ஒரு 22-bedded ஹாஸ்பிட்டலில் 15 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் அம்மாவும் டாக்டர் தான், அவங்க அதுக்கு முன்னாடி கட்டி வச்சுருந்த இது தான் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதை ஒரு ஃபார் சம் ரீசன் அதை விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும்போது, பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் சேஞ்ச் இன் இந்தியாவில் நிறைய சேஞ்ச் வந்ததுனால நம்ம போய் சொல்ல மாட்டோம், இந்த எப்படி சொல்றது, லஞ்சம் கொடுக்கறது பிடிக்காது, இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால அங்கே அங்கே வந்து நேர்மையாக நம்மளால வந்து இருக்க முடியல. அதனால சரி ஓகே நம்ம வந்து வித்துடலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் அம்மா டிசைடட், சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு வித்துட்டு. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணலாம், அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு தாட்டாக இருந்தது. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னோட சீனியர்ஸ் வந்து சொல்லும் போது, நீலாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை லாவணியா, நீ வந்து நம்ம வெளிநாடே போகலாம் அப்படின்னு நம்ம அந்த ஒரு தாட்டு கொடுத்த உடனே நம்ம யோசிச்சோமா, இல்லை நம்ம தட் இஸ் நத்திங் ஸ்டாப்பிங், முன்ன வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தது, ஏன்னா நான் படிச்சது ரொமேனியா, எனக்கு அங்கேருந்துக்கும் போகும் அங்கேருந்தே எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது, ஃப்ரான்ஸ் ஆஸ்திரேலியா கிடச்சிது. பட் அப்போ வந்து இல்லை நான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். பட் இப்போ அந்த அதாவது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஐ மீன் லைக் அது நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன், அதில் ரொம்ப எனக்கு இது இருக்கு. ஸோ நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்டேன் என்ன என்ன பட்டு போகலாமா அப்படின்னா, அவர் ஒன்றும் சொல்லலை, ஓகே போகலாம் அப்படின்னாரு. ஸோ தென் வி ஸ்டார்டட் சீயிங் என்னெல்லாம். ஃபர்ஸ்ட் துபாய் தான் வந்து நம்ம சொல்கிற மாதிரி, துபாய், அபுதாபி, பஹ்ரைன் அப்படி தான் வந்து ஆரம்பித்தோம். பட் அப்படி நம்ம இது பண்ணிட்டு எனக்கு நான் சொன்னேன், எனக்கு ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்கு தான் நான் வருவேன், என்னால் திருப்பி வந்து அஇலாம் கற்றுக்க முடியாது, என்னால் முடியாது, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மட்டும் தான் நான் வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது எல்லாமே இது டிலீட் ஆகிட்டு நியூசிலாந்து மட்டும்தான் வந்து இது கரெக்டாக வந்து அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ நான் வந்து நான் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு கர்த்தர்கிட்ட என்ன கேட்பேன்னா, என்னை வந்து கரெக்டாக நீங்கள் கொண்டு போங்க, எனக்கு நீ எங்க வேணா கொண்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது, ஆனா இந்த வந்து என்ன வந்து தடை விட்டுறாதீங்க, என்ன வந்து கரெக்டா எனக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கரெக்டா ஹி லெட், கரெக்டா வந்து ஏப்ரல் மாசம் தான் வந்து இத பத்தி நான் கேள்விப்பட்டு ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒர்க் ஆரம்பிச்சோம். ஜூலைல இங்க வந்து சேர்ந்தேன், ஜூலை 19th வந்து நான் மட்டும்தான் வந்து சேர்ந்தேன். 2 weeks அப்புறம் தான் நான் கிளம்புற அன்னைக்கு தான் எங்கள் வீட்டு எங்கள் ஃபேமிலிக்கு வீசா கிடச்சிது.
ஓ சரி.
ஸோ நான் வந்து வந்தே ஆகணுன்ற கட்டாயம், ஏன்னா நான் காலேஜ் ஆரம்பித்து 10 நாள் ஆயிடுச்சு, நான் இன்னும் ஒரு அந்த 2 days வரலன்னா என்னால் அந்த செமஸ்டர் பண்ண முடியாதுன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனால நான் சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு கிளம்பி போகிறேன், அதுக்கப்புறம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. வந்து இறங்கினோடனே ஜூலை எப்படி இருக்கும், நல்ல குளிர், சரியா வந்து காலையில் நல்ல வேலை காலையில் வந்து இறங்கினேன். வந்து இறங்கின உடனே ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்கும் போது பார்க்குற சுற்றி பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த தொடப்பக்கட்டையை திருப்பி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மரமரமாக லைனாக நிற்குது, தொடப்பக்கட்டை மாதிரி தான் இருக்குது. நான் ஏற்கனவே வெளிநாட்டு போயிருக்கறதுனால எனக்கு தெரியும் அது, ஓகே ஆட்டம் முடிஞ்சு வின்டரில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிவிட்டு அது போனேன். பட் அதை என்னோடய மைண்டில் அப்படியே, ஆனால் நல்ல வெயில், அது மட்டும் நம்ம சொல்லணும், எவ்வளோ குளிராக இருந்தாலும் வெயில் மட்டும் ஈன்னு பல்ல காட்டும், அது வந்து இட்ஸ் அ குட் திங். ஸோ போயிட்டு தென் ஈவன் இங்கே யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்குன பொருள் யாருக்கா ஞாபகம் இருக்கா,
இந்த நாட்டிலையா இந்த நகரத்திலையா?
இந்த நாட்டில், இந்த வந்து வந்த உடனே.
ஆமா, வந்த உடனே நான் வாங்கினது ஒரு ஜாக்கெட், குளிருக்கு போற அந்த ஹூடின்னு சொல்லுவாங்க.
நீங்க விஜயா?
நான் நிச்சயமா ஏதாவது சாப்பாட்டு பொருள் தான் வாங்கியிருப்பேன்.
நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாங்கினது என்னோட செல்போன் சிம் கார்டு.
ஓ ஆமா, இல்ல அது கூட நான் வந்து லேட்டா தான் வாங்கினேன்.
வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்லயே வாங்கிட்டேன்.
ஆமா, நானும் அதுதான் அப்படினா. ஏர்போர்ட்லயே ஃபர்ஸ்ட் வெளியில வந்து என்ன சொன்னா,
ஏர்போர்ட்லயே வந்து வாங்குனது ஃபர்ஸ்ட் சிம் கார்டு தான். ஃபர்ஸ்ட் குடிச்சது மெக்டொனால்ட்ஸ் காஃபி, ரொம்ப கேவலமா இருந்தது, ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் குடிச்சேன். சோ தட் வாஸ் a thing, பட் இட் வாஸ் நல்லா இருந்தது. அன்னைக்கு அப்படியே வந்துட்டு நேரா போயிட்டு யுனிவர்சிட்டி ஹாஸ்டல்ல போய் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டு ஹாஸ்டல் போய் கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பேங்க்குக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஹபான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஓகே. அப்ப அடுத்த நாள் தான் வந்து என்ன ஏதுன்னு நமக்கு இது பண்றது, அப்படி ஒரு சைலன்ஸ், ஒண்ணுமே ஒரு சைலன்ட், பயங்கர சைலண்டா. அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஐ ஹேட் டு கோ டு தி யூனிவர்சிட்டி அண்ட் திங், அங்க வந்து வழி வாக்கா தெரியாது நமக்கு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் அன்னைக்கு பஸ்ல வந்து நான் பட்ட பாடு வந்து இங்கேயும் போய் அங்க போய் இறங்கி ஒரு வழியா வேலையை பண்ணி முடிச்சுட்டேன். ஆனால் 4:30 அப்படி 4:00 அப்படி முடிஞ்சது. 4:30 நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன். அங்கே வந்து என்னோட பின்னாடி வந்து யூனிவர்சிட்டி அன்றைக்கி தான் ஐடி எல்லாம் பண்ணிட்டு வந்தேன், பின்னாடி யூனிவர்சிட்டி அந்த பில்டிங் இருந்தது. ஸோ அந்த வைஃபை இன்னும் எனக்கு கிடச்சிட்டு இருந்தது பஸ் ஸ்டாண்ட்லேயும். ஸோ ஒரு கால் வந்தது. ஸோ நான் அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து குளிருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் குனிஞ்சு கீழே குனிஞ்சு பேசிட்டு இருந்தேன். பேசும்போது ஒரு 20 minutes பேசியிருப்பேன், பேசிட்டு தலை நிமிந்து பார்க்குறேன், இருட்டிருச்சு, நான் அதை கவனிக்கல, பேச்சில் சுவாரஸ்யத்தை கவனிக்கல, ஃபுல்லாக இருட்டிருச்சு, எனக்கு வழி தெரியாது எப்படி போகணும்னு சொல்லிட்டு. ஐயோ முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு கிளம்பிட்டு பஸ்ல ஏறிட்டேன். பஸ்ல ஏறி எங்கேயோ போய் இப்ப தெரியும் அது எங்கன்னு சொல்லிட்டு, மெயின் ஸ்டோன் நம்ம ஹேவன் ஹெட் ரோடு அந்த அங்கதான் வந்துட்டேன். வந்துட்டு இல்ல இல்ல இது ஏதோ தப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இறங்கிட்டேன். இறங்கிட்டு இப்ப எப்படி திருப்பி வீட்டுக்கு இதுக்கு போறதுன்னு தெரியாது. சரி ஓகே, நம்ம கூகுள் மேப் வேற யாரும் கேட்கவும் முடியாது, யாருமே இல்லை கேட்கறதுக்கு. சரி இறங்கி கூகுள் மேப்போட இப்ப பேட்டரி வந்து 13% தான் இருந்தது. கர்த்தாவே நான் எப்படியாவது கொண்டு போய் வீடு சேர்த்துருன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பை போட்டுட்டு சரி டக்குன்னு பாக்குறேன் எப்படி ரூட் போகுதுன்னு சொல்லிட்டு இப்படி போகுது. சரி அதுக்குள்ள பார்த்தா மழை பெய்யுது. நடந்து போயிட்டு அந்த பில்டிங்க பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பில்டிங்க பார்த்து இவ்வளவு சந்தோஷப்பட்டனவே சொல்லிட்டு அன்னைக்கு உள்ள போயிட்டு அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன், முதல்ல நாளைக்கு கார் வாங்குறோம். இந்த ஊர்ல எல்லாம் குப்பை கொட்ட முடியாது சொல்லிட்டு எப்படியும் கார் வாங்கணும்னு பிளான் இருந்தது. அதை எப்பயோ வாங்குறது நாளைக்கே வாங்கணும் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அங்கிள் தான் இருந்தாங்க. அப்புறம் என்னை கூட்டு வந்த ஒருத்தர் இருந்தாங்க. பட் எங்க அங்கிள் அந்த அங்கிள் தான் போன் பண்ணி, அங்கிள் எனக்கு அவசரமா ஒரு கார் வேணும், என்னமா அவசரமா ஏதோ கேட்கறேன். ஆமா அங்கிள் காமின் போய் சரி அவரும் பாவம் அவர் வந்துட்டு எனக்கு கொண்டு போயிட்டு கார் காமிச்சு. நான் ஏதோ சொன்னேன் எனக்கு வந்து நல்லா கண்டிஷன்ல இருக்கணும், பெட்ரோல் எஃபிஷியன்டா, ஃபியூல் எஃபிஷியன்டா,
$4,000
அந்த மாதிரிலாம் சொல்லல நானு. சோ அது வந்து கிடைச்சது டொயோட்டா பிரயஸ் தான் நான் வாங்கினேன். சோ இப்ப நல்லா ஓடிட்டு இருக்க சூப்பரா. அதுக்கு வாங்கின பிறகுதான் என்னுடைய அந்த என்ன சொல்றது என்னுடைய அவுட்லுக்கே மாறிச்சு. ஃப்ரம் தென் இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா இந்த ஊர்ல வந்து நம்ம ஒரு வீடு வாங்குறது எல்லாமே சொன்னீங்க, வீடு வந்து அவ்வளவு கஷ்டம், இவ்வளவு மாசம் கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வீடு வாங்குறாங்க. வீடு கிடைக்குது ரெண்ட்டுக்கு. நான் வந்து பார்க்கும் போது நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி வீடு வாடகைக்கு எடுப்போம், ஒரு டீ கடையில வந்து புரோக்கர் நிப்பான் கரெக்டா, நம்ம போயிட்டு பாத்துட்டு வீடு பிடிச்சதுன்னா டோக்கன் அட்வான்ஸ கையில குடுத்துட்டு வந்துருவோம் கரெக்டா. இங்க அப்படிலாம் இல்ல, என்னமா ஒரு ப்ராசஸ் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் முடிஞ்சு பண்ணோம்னா கார் இல்லைன்னா முடியாது.
அது வந்து இந்த கிரெடிட் ரெஃபரன்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப கஷ்டம். இப்ப புதுசா வரவங்க எங்கெங்க இங்க கிரெடிட் ரெஃபரன்ஸ்
இருக்கு?
இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒருவேளை வந்து புதுசா இங்க வரணும்னு நினைச்சா நம்ம அனுபவத்திலயும் நிறைய கத்துக்கலாம். நம்ம வந்து என்னென்ன வந்து பாடலாம் பட்டிருக்கோம், அவங்க காடி வீடு. அவங்க வந்து லாவண்யா வந்து ரெண்டு விஷயம் சொன்னாங்க. நான் முத முத இங்க வந்தப்ப எனக்கு அந்த இருட்டு தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என்னன்னா இவ்வளவு இருட்டு நான் பார்த்தது இல்ல, லேம்போஸ்ல லைட் இருக்கா கூட நான் நிறைய வாட்டி நின்று
இருட்டு.
ஆமா ஏண்டா இவன் எலக்ட்ரிசிட்டில இது கஞ்சத்தனம் பண்றான். நிறைய வாட்டி நான் கீழே
விளக்கு போட முடியும்
இல்ல. ஏன்னா இப்ப நம்ம ஊர்லாம் வந்து விடிய விடிய விளக்கு எரியும். இல்ல அதான் சொல்றேன், இந்த விஷயத்த நான் மறந்துட்டேன். நியூசிலாந்து வந்தப்ப இவ்வளவு இருட்டா இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. ரோட்ல ஆளே இல்ல, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. போய் போய் மரத்துக்கிட்டதான் உதவி கேட்கணும்.
அந்த வெறுமை வந்து இந்த நகரத்துக்கு நீங்க புதுசா போனாலும் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இருக்கும். எனக்கு மாதிரி இருந்தது. நீங்க கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் ஒரு அனுபவம் எனக்கும். பல்கலைக்கழகத்தின் இந்த படிப்பு ஆரம்பித்திருந்தது திங்கட்கிழமை, நான் சனிக்கிழமை வந்தேன். அப்போ அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய வீட்டுக்காரங்க ஓகே யூனிவர்சிட்டி போ அப்படின்னு சொல்லி அதில் விட்டுட்டு ஓகே நீ பார்த்துக்கிட்டு பிறகு வீட்டை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தேன் இந்த உங்கள் ஜேம்ஸ் சைட் லைப்ரரிக்கு முன்னால் பெரிய ஒரு பிளாக் போர்டில் வந்து எல்லா மொழியிலையும் வந்து வெல்கம்னு எழுதியிருந்துச்சு. சரியா எல்லா மொழியிலையும் அதை எழுதியிருந்துச்சு. அப்போ ஒரே ஒரு மூலையில மட்டும் ஒரு கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அங்கே ஒரு சோக் பீஸ் எடுத்து அதுல நல்வரவு தமிழ்ல எழுதிட்டு ஓகே இன்றைய நாள் முடிஞ்சுட்டு என்ன செய்யறேன்னு தெரியாது. ஏன்னா வீட்டையும் போக முடியாது. அப்ப நாள் ஃபுல்லா சுத்திட்டு எங்க வந்துட்டேன்னு சொன்னா அந்த ரிக்கெட் அண்ட் மோலுக்கு முன்னால இருக்கிற மெக்டொனால்ட்ஸுக்கு முன் பஸ் ஸ்டாண்ட்லாம்
போடும். ஏன் சொல்லுங்க, அதுதான் வந்து நமக்கு சீப்பாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து we are converting constantly, we are converting இல்லையா. இப்போ வரைக்கும் நான் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஓரளவுக்கு
சில
விஷயங்கள் தான் வந்து நம்ம கையில இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம கையிலே இல்ல.
வேணாலும் பாத்துக்கலாம்.
என்னோட சில வாட்டி நான் வந்து யோசிப்பேன் இது எனக்கு. ஏன்னா நாங்க வந்து கிளம்பும் போதே எல்லாம் சொன்னாங்க, இந்த வயசுல போறீங்களா இப்ப இந்த ஸ்டேஜ்ல நீ வந்து இப்ப போற. நான் சொன்னேன் இப்ப நான் திஸ் இஸ் த லாஸ்ட், இதுக்கு மேல என்னால வந்து போக முடியாது. அண்ட் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அதாவது இதே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன கேட்டிருந்தா கூட படிக்க வாய்ப்பே இல்லை. இதோட ஏன்னா நான் ரொம்ப படிச்சா என்னால படிக்க மட்டும் கூடாதுன்ற மாதிரி ஒரு நீ ஃப்ரீயா கூட கூட எனக்கு வாணன்ற மாதிரி எனக்கு ஒரு கான்செப்ட்ல இருந்தது.
ஆனா நீங்க எது செய்தாலும் ஏதாவது ஒரு பேர் ஏதோ ஒரு வகையில ஒரு கருத்தோட சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. 100 பேர் இருந்தா 99 விதமான கருத்து உங்களுக்கு
வரும். அதான் நான் நிறைய ஆக்சுவலா வந்து நான் ஊருக்கு போறேன்றதை யாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் சொல்லல. விசா கிடைக்கும் ஆல்மோஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் போது மட்டும்தான் நான் சொன்னேன். ஏன்னா இப்ப இன்னொரு
விஷயம் வந்து இப்ப பூங்கா நகரம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு அந்த ஒரு வருஷத்துடைய மெமரி எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஆல்பம் வந்து போட்டேன். கேன்டர்பரி மெமரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் வந்து போட்டேன். இப்போ கேட்டிங்கன்னு சொன்னால் இதை பற்றி நாங்கள் தனியாக ஒரு நிகழ்ச்சியை செய்யலாம். ஏன்னா முந்தி வந்து ஃபோட்டோ போடுவோம், ஆல்பம் போடுவோம், எல்லாரையும் டெக் பண்ணுவோம். இப்போ அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ அதை டெக் பண்ணினா அது அவர் நல்லா இருக்கிறா தெரியாது, அவரை டெக் பண்ண சரியா பிள்ளையான்னு இப்போ நான் அப்படி போடுறது. ஆனால் அந்த காலத்தில் எல்லாரையுமே டெக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட் எல்லாருமே. அப்போ அதில் ஒரு நண்பர் ஏர்போர்ட்டில் வந்துறேங்கிறார். நான் சொன்ன மாதிரி எங்களோட தங்குறதுக்கு ஒரு நண்பர் வந்துறேங்கிறார். அப்படி நிறைய பேர் வந்து இறங்கினபடியாக அது அதுக்குள்ள ஒரு கேப்ஷன் போட்டேன், வந்தாரை வாழ வைக்கும் தோட்ட நகரம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கார்டன் சிட்டி சொல்லி இப்போ தோட்ட நகரம் அப்படின்னு போட்டேன். அப்போ அதுக்கு கீழே இங்கே இருக்கிற ஒரு நண்பர் அவர் போட்டிருந்தார், தோட்ட நகரம்ன்றதை விட பூங்கா நகரம்ன்றது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ பூங்கா நகரம்னே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எந்த தமிழ் சம்பந்தமாக எந்த தேவை வந்தாலும் அந்த பூங்கா நகரம் என்ற வார்த்தையை பாவிக்கிறோம்.
நானே உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சிருந்தேன், வாட் இஸ் பூங்கா நகரம்?
எனக்கு தெரியாது, அவர் தான் சொன்னார் கார்டன்
கார்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க.
நான் வந்து இந்த கிரைஸ்ட் சர்ச் எதுக்கு சூஸ் பண்ணனா கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க. ஆக்சுவலா நான் வந்து ஐம் ஸ்ட்ராங் பிலீவர் இன் கிரைஸ்ட். அதனால நான் வந்து எங்க ஊருக்கு வரணும்னும் போது இதெல்லாம் சொன்னாங்க. நான் சொன்ன கிரைஸ்ட் சர்ச் இப்ப இதுக்கு மேல நம்மளால கேன் கெட் பெட்டர் தென் திஸ் கம் ஆன் டேக் இட் அப்படின்னு பார்த்துட்டு தான் நிஜமா இதுதான் நான் சொன்னது டிசிஷன். திஸ் இஸ் ஹவ் ஐ சோஸ் கிரைஸ்ட் சர்ச். ஆக்சுவலி கிரைஸ்ட் சர்ச் ஹஸ் சோசன் மீன் நான் சொல்லணும். பட் அதுக்கப்புறம் பார்த்தா தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்டபரி ரொம்பவே நல்ல யூனிவர்சிட்டி, ரொம்ப 150 வருஷம் பழமையான ஒரு
நல்ல ஹெரிடேஜ் ஹிஸ்டரி இருக்கு. ஆமா,
அதுக்கப்புறம் தான் வெதரும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிளேன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த சம மயமா இருக்கு, அந்த எர்த்குவேக்.
வெதர்னு பாத்தீங்கன்னா வந்து கிரைஸ்ட் சர்ச் தான் வந்து மோஸ்ட் நைசஸ்ட் அண்ட் மைல்டஸ்ட் வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நான் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதை சொல்லியிருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறமும் வந்து என்னோட கிவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, யூ மேட் அ குட் சாய்ஸ். இதே வந்து ஆக்லாண்ட் வெலிங் வானிலை வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்,
சம்டைம்ஸ்
கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே நேரத்துல வந்து இப்ப என்னுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் சர்ச்ல உள்ள மக்கள் தான் வந்து இன்னும் லைக் என்ன சொல்றது, ரொம்ப லைக் தெரிஞ்ச மாதிரி, யூனோ லைக் ரொம்ப ஹாஸ்பிட்டபிள், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆமா, என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், கிரைஸ்ட் சர்ச்
நல்லவங்களா
இருக்காங்க. இங்க வரும்போது எனக்கும் வந்து ஒரு நண்பர்களும் இல்லையுன்னு சொன்னேன். எனக்கும் அந்த வெறுமையா இருக்கிற நேரத்தை வந்து எப்படியாவது போக்காட்டும், பிரயோஜனமா போக்காட்டும், வேற சிந்தனைகள் வராம அப்படின்னு ஒரு தேவை இருந்தது. அப்ப ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி போயிருக்கும், டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப், என் சைன் லாங்குவேஜ் கூட போயிருக்கேன், தாய்ச்சி, குங்ஃபு, பேட்மிண்டன்,
நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி.
அதுவும் இங்க வந்து நேரமும் நம்ம கையில நிறைய இருக்கு. அது நம்ம என்ன செஞ்சாலும் வந்து நமக்கு சொந்த விஷயங்களை வந்து ஈடுபடுறதுக்கு நேரம் நிறைய
இருக்கு.
இப்ப நீங்க உங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு இப்ப டைம்
ஃபர்ஸ்ட் வந்தபோது ஒரு நாள்ல இவ்வளவு நேரம் சென்னையில இருக்கும் போது ஓடிட்டே இருப்போம். எதுக்கு ஓடுறோம் தெரியாது, ஏன் ஓடுறோம் தெரியாது, என்ன பண்றோம் தெரியாது. நான் மெயினா வந்தது காரணமே இப்ப வந்து என் பொண்ணு வந்து இப்ப இயர் 10 இருக்கா, யோசிச்சு பாருங்க. அவ வந்து ப்ரொஃபஷனல் எதுவுமே பண்ண வேணாம் டிசைட் பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு நம்ம மாங்க நாங்க உட்காந்து படிக்கணும்? ஆக்சுவலி வெரி ட்ரொமாட்டிக் அந்த நாலு மூணு நாலு வருஷமே ரொம்ப எப்படி சொல்றது, எவ்வளவு படிச்சாலும் பத்தாது, அந்த மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் சார் ஓகே.
எனக்கு வந்து இங்கே வரைக்கும் போது கிரைஸ்ட் சர்ச்ன்றது தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயத்துல, இந்த பேப்பர்ல வந்து இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்கு, நியூசிலாந்து இங்கிலாந்து கிரைஸ்ட் சர்ச்ல நடக்குது. அப்படி ஒரு விஷயத்துல நான் கிரைஸ்ட் சர்ச்ன்ற கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கிரைஸ்ட் சர்ச்னு எங்கேயோ ஒரு இடத்த வந்து அந்த கதீட்ரல் படம் பார்த்துருக்கேன் ஒரு பேப்பர்ல. அப்ப அது ரெண்டும் தான் எனக்கு கிரைஸ்டிய ஜென்ரோட கண்ணுக்கு வந்த விஷயம். அதை விட எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது.
நினைக்கிறேன் அந்த கேத்திட்ரல் சம்பந்தமா அடுத்த பாட்டு வரப்போது.
ஆமா, இப்ப இந்த கேத்திட்ரல் இல்ல இல்ல, நாம வரும்போது கேத்திட்ரல் இங்க இல்ல, உடைஞ்சிருச்சு இல்லையா. அந்த கேத்திட்ரல் பழைய படங்கள் இருக்குமே, இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்த தமிழ் சினிமா பாட்டு எல்லாம் வந்து அதுக்கு முன்னாள் இருக்கிற தெருக்கள் நடந்து ஓடி பாடி
தெரியும்
போட்டுதான் எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு பாட்டை வந்து நாங்க இப்ப கேட்போம், கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
சரி,
ஓகே. என்ன மக்களே, பாட்டெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். அந்த உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது யூடியூப்ல இந்த பாட்டை போட்டு பாருங்க. அப்பதான் வந்து கிறைஸ்டர்ஸோட பழைய அழகு உங்களுக்கு தெரியும். நானே அதை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து அதை வந்து ஸ்ப்ரீ அர்த் குவேக் டைம். ஸோ இது இன்னொரு விஷயம், நான் இங்க வந்தப்போ இங்க வந்து கரெக்டா ஒரு ஒன் வீக்ல வந்து இங்க வந்து சிட்டான ஒரு ஒரு அசோசியேஷன் இருக்கு, அது வந்து வி ஹேட் அ கெட் டுகெதர். ஸோ எனக்கு வந்து சரி, எனக்கு சொன்னாங்க என்னோட இங்க இருக்க படிக்கிற கூட படிக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதாக இருக்கு, டிக்கெட் வாங்குங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஃபேமிலி வந்து இல்லை, வேறு நான் மட்டும் தான் இருந்தேன். சரி சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு சரி நல்ல சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அப்படிதான்
நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கும்,
நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கும்னு நினச்சிதான் நான் ஆக்சுவலாக அதுக்கு போனேன். போகும்போது அங்கே பார்த்து நான் நிஜமாவே ஐ வாஸ் லைக் வாவ்,
கிட்டத்தட்ட
400 பேர் இருக்காங்க. ஏன் எங்கேயா இருக்கீங்க நீங்கள்லாம்? ஐ மீன் லைக் நான் வந்து நினச்சிட்டு வரும்போது இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க, இட்ஸ் ஓகே இருக்கிற வரைக்கும் போதும்னு அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு வந்தேன். பட் நான் சொல்றது வந்து இந்தியன்ஸ் கிடையாது, நான் சொல்றது வெறும் தமிழியன்ஸ்.
அதே அதே நினப்பு எனக்கு வந்துச்சு. இத்தனைக்கும் வந்து கிரைஸ்ட் சர்ச் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஊரு, ஆனா அதுலயே வந்து தமிழ் பேசுறவங்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாக்குறப்ப எங்க இருக்கீங்க,
ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு. அன்னைக்கு ஃபுல்லா நிறைய தமிழ் பாட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு, வெரி நைஸ், இட்ஸ் வெரி நைஸ். எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு ஒரு வாரம் காஞ்சி கருவாடா போன பிறகு சாப்பிடுறது அதெல்லாம் நான் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன் இல்லையா, சோ நான் வந்து எதுவுமே ஃபுல்லா குக் பண்ண ஆரம்பிக்கல அது வரைக்கும். So that was this thing. And நம்மளுடைய இங்க இந்தியன் ஷாப்ஸ் பார்த்துட்டோம் குதூகலம் ஆயிட்டேன். அந்த இந்தியன் ஷாப்ல கோத்தாஸ் காஃபியை பார்த்துட்டு நிஜமாவே சீரியஸா சந்தோஷப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 10 or 4 பேக்கெட் வாங்கியாச்சு முத ஒரே நாள்ல. அப்புறம் எதுக்கு நான் போயிருந்தேன்னா, ஏதாவது இல்லைன்னா எங்க வீட்டுக்கார வரப்ப வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்ற
மறந்துட்டீங்க.
ஆமா, அப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்ல எல்லாமே இருக்கு,
ஆமா
கொஞ்சம் காசு ஜாஸ்தி பட் எல்லாமே இருக்கு.
இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2016 இருந்து இப்ப 8 வருஷத்துல நிறைய ஜாமான் வந்து வெளியூர்ல இங்க வந்துட்டு மக்களும் நிறைய பேர் வந்து இங்க சேர்ந்துட்டாங்க. ஜாமான் மத்த ஊர்ல இருந்து வந்து
பொருட்கள் ஜாமா வேணும்,
பொருட்களும் நிறைய வந்து சேர்ந்துட்டு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி விலை ஜாஸ்தி, ஏன்னா
வந்து அங்க இருந்து கொண்டு வரதுக்கு நீங்க எங்களுக்கும் யாரும் கேட்பாங்க சரியா என்ன சொல்றது, நாங்க இருந்து வரேன் என்ன கொண்டு வர்றோம் ஏதாவது கொண்டு வரோம். ஒரு கட்டத்துல அந்த கேள்வி வந்து வெறுத்துருச்சு. இப்ப கடைசியா இப்ப என்ன சொல்றோம்னா, ஒரு உலக்கை ஒன்று தான் கொண்டு வாங்க, அல்லது அப்படின்னு ஆட்டுக்கல் அப்படின்னு கொண்டு வாங்க அப்படின்னா
எனக்கு மிக்சர் அந்த பிளெண்டர், எஸ்பெஷலி இந்தியா பிளெண்டர் நல்லா பிளெண்டர்.
ஏன்னா எதுக்கு இங்க கூட நான் வரும்போது மிக்சி குக்கர் குக்கர் கண்டிப்பா வேணும். சோ நான் வரப்பையும் ஒரு சின்ன குக்கர் எடுத்து வந்தேன், எங்க வீட்டுக்கார் வரப்பையும் வரும்போது குக்கர் மட்டும் அண்ட் மிக்சி. மிக்சி வந்துட்டு இங்க இருக்க பிளெண்டர் எல்லாம் வந்துட்டு ஸ்குவாஷ், அப்புறம் மேக்சிமம் தக்காளி, இல்லனா வந்து ஒரு இது நம்ம ஊர்ல மாதிரி உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் போட அரைச்சோம்னா உட்காந்துக்கும்.
இல்ல அது எனக்கு நடந்துச்சு, கென்பூடா அது ஒண்ணு வாங்கினேன், வாங்கிட்டு உளுந்து போட்டு அரைச்சோம் வந்த புதுசுல, அது உடனே போயிட்டு கேமாட்ட திருப்பி மாத்தி தந்துட்டான்.
கேட்டானா என்னங்க பண்ணீங்க
சொல்லல.
இல்ல இல்ல, ஆனா அது இன்னொன்னு சொல்லணும், அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நான் வந்து இந்த ஒரு என்ன சொல்றது ரைஸ் குக்கர் வாங்கினேன், நான் வந்த உடனே வாங்கின ஒரு பொருள் அது சரியா. சோ ஐ திங்க் ஆகஸ்ட்ல வாங்கணும், ஒரு 1 month பிஃபோர் வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் ஒர்க்கிங். அது ஏன்னே தெரியல, எதுவுமே ஆகல, நல்லா தான் இருந்தது, உள்ள தண்ணிக்குன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது, ஆனால் நின்றுச்சு. நான் சொன்னேன் சரி என்ன பண்ணலாம், சரி கே மாட்டை தான் வாங்கணும், கே மாட்டில் இல்லை வேர் ஹவுஸில் வாங்கணும் சரின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு கொடுத்தோன்னே ஒரு கேள்வி கூட கேட்கல, அப்படியே எடுத்துக்கிட்டு அவன் ரிட்டர்ன் பண்ணிட்டான். நம்ம ஊர் அந்த ஏன் எதுக்கு அடுத்த லொட்டு கேட்பாங்க.
எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் வந்து அவங்களால வந்து சோதித்து பார்க்க முடியாது இல்லையா, ஐ மீன் நாங்க வாங்கிட்டு போறோம் அது திடீர்னு கெட்டு போயிட்டுனா நம்ம வந்து
கொடுக்கும் போது அவன் ஆன் பண்ணி லைட் எரியுதான் பண்ண முடியும். 1 year வாரண்டி, அதனால தான் இந்த பில்ஸ் எல்லாமே பத்திரமா வச்சுக்கணும் நம்ம.
சரி, அதை விட கிரைஸ்ட் சர்ச்ல நீங்க சொன்ன மாதிரி நட்பா இருப்பாங்க எல்லாரும். அதை விட எனக்கு அடுத்ததான் நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் வந்து இந்த அப்ரிஷியேட் பண்றதாக்கல, இப்ப வேலை தளத்துல இருக்கிற அந்த வெளிப்படைத்தன்மை, அது எல்லா இடமும் இருக்காது. நான் சந்திச்ச இடங்கள்ல வந்து வித்தியாசமா உணர்ந்தேன் அதை வந்த புதுசுல. முதல்ல எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வந்து 3 months ஆயிடுச்சு, 3-4 months. அப்ப முதலாவது செமிஸ்டரை வந்து ஃபுல் டைமா பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இங்க அப்பவே நான் ஒரு பிஆரா தான் இருந்தேன், ஆனா அந்த கவர்மெண்ட் வந்து லோன் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப என்னோட வேலை காசும் இல்லை, படிக்கணும் வேலையும் இல்லை. அப்ப யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்டர்பரியில பாத்தீங்கன்னா அந்த கீழே கேன்டீன் இருக்கு தானே, லைப்ரரிக்கு கீழே. ஸோ அதில் 12 மணிக்கு $10 அந்த லஞ்ச் பாக்ஸ் விற்பாங்க.
ஆமாம்,
ஆனால் 3 மணிக்கு கடை பூட்டும் போது அதே லஞ்ச் பாக்ஸை $2.5 விற்பாங்க. அப்போ நமக்கு லஞ்ச் டைம் வந்து 3 மணிக்கு தான். அந்த 3 மணி விட்டு எவ்வளோ பசிச்சாலும் வெயிட் பண்ணி எது கிடைக்குதோ $2.5 தான் சாப்பிடுவோம். அப்படியே கொஞ்ச நாள் வந்து ஆரம்ப காலங்கள் வந்து கடினமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேலை கிடைத்த பிறகு ஓரளவு ஓடக்கூட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த வேலையை வந்து இங்கே வந்து புதுசாக வாராங்களுக்கு அவரவர்களோட துறையை பொறுத்து தான் அந்த வேலை வாய்ப்பு இருக்கும். என்னன்னு சொன்னால் இது வந்து சிறிய நகரம் தானே, இப்போ 500,000 பேர் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் உடனே வேலை கிடைக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கடினம்,
கஷ்டம் தான். அதே நேரம் ஸ்கில்ஸ் எஃபர்ட், ஸ்கில் செட்,
உங்களோட ஸ்கில்ல பொறுத்தது. அதே மாதிரி
அவங்களுக்கு எந்த ஸ்கில்ஸ் தேவையோ அதை பொறுத்து தான் வந்து வேலையே அமையும்.
ஆமாம், இப்போ கேட்குறாங்க, இப்போ இங்கே மருத்துவருக்கு பற்றாக்குறை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் பற்றாக்குறை இருக்கு. ஆனால் ஏன் அப்போ வெளிநாட்டிலேருந்து ஆட்களை எடுக்கிறது வேகமாக எடுக்கிறது இல்லை, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்கிறாங்க.
வந்திருக்கேன் இல்லையா, இப்ப நான் வந்து இங்க டாக்டரா பிராக்டிஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்ல, குட்டி காரணம் போடாமது ஒண்ணுதான் குறை, விட்டு அதையும் போடணும் போல, அவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதை நம்ம பண்றதுக்கு, கிளியர் பண்றதுக்கு.
இந்த இப்ப நீங்க வந்து வேலை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, இப்ப நான் வந்து வந்தப்ப வந்து நான் சொன்னல, எனக்கும் வேலை கிடைக்கல, கணவருக்கும் வேலை கிடைக்கல. அப்போ வந்து நான் வந்து சரி எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அப்போ யூசியில் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் வந்து பற்றாக்குறை இருக்குது, நீங்கள் வந்து அதை எடுத்து படித்தா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும்னு. சொன்ன மாதிரியே 2.5 வருஷம் எடுத்து படித்து முடிச்சுட்டு வேலை தேடி போனால் வேலை இல்லை. அப்போ வந்து
அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்களே உங்களை,
இல்லை அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை நம்ம இப்போ வந்து என் கூட படித்தவங்க எல்லாரும் வந்து பாலர்பள்ளி ஏர்லி சைல்ட்ஹுட் டீச்சர்ஸாக போயிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பிரச்சனை
பொறியியலாளர்னு சொன்னால் பொறியியலாளராக மட்டும்தான் வேலை செய்கிறேன்னு பார்ப்பேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ இந்த கோவிட் வந்துச்சு தானே, அந்த டைமில் என்னுடைய முதலாளி அவர் ஒரு பொறியியலாளர், பார்த்து சமையலில் வேலை செஞ்சுக்கோ, இங்கே இல்லை குரம்பல்ல, சரியா?
ஓகே,
அப்போ லாக்டவுன் போடுறாங்க அப்படின்னோடனே அவர் என்ன செஞ்சார், டக்குன்னு தன்னுடைய அந்த ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் எடுத்து அடியோ இது எக்ஸ்பயர் ஆகிட்டு நான் திருப்பி அப்ளை பண்ணி எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னு சொன்னால் அவர் பொறுத்தளவில் ஓகே இனிமே இன்ஜினியரிங்கு வேலை இல்லா போகுது லாக்டவுன் சொன்னா, அப்ப நான் வந்து அதாவது ட்ரக் ஓடிக்கிறேன் முந்திரு, சரியா? அப்ப அவர் வந்து ட்ரக் ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு, உடனே அந்த லைசன்ஸை புதுப்பிக்கிறார். அதாவது அவங்கள பொறுத்தளவுல நம்ம குடும்பத்தையே மெம்மையும் பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு வேலை, அது எந்த வேலையா கூட இருக்கும்,
கோவிட் வர்றதோ இல்லையோ பில்லு வரும், சரியா? கட்டணம், எலக்ட்ரிசிட்டி பில், அதுவும் விண்டர் எல்லாம் பழுத்துரும்.
வாழ்க்கைக்கு தான் வேலை எங்களுக்கு தேவைக்கு, வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்தா
குடிச்ச வேலையோட கிடைச்ச வேலையை வச்சுக்கிறது தான் சாமர்த்தியம்.
இது வந்து ஆட்டோ பின்னாடி மாதிரி பஞ்சு சொல்றாங்க,
நீங்க சொன்னீங்க இல்லையா, பூவாக்கு காசு தேவை,
கையில காசு வாயில தோசை,
கடைசியாக தான். சரி, இப்போ வந்து நாங்கள் பேச ஆரம்பித்த விஷயம் வந்து பூங்கா நகரத்தில் வாழ்க்கை, அதாவது அதை பற்றி தான் பேசுவோம். ஆனால் நிறைய விஷயங்கள் பேசலாம் போல இருக்கு. எங்கட அனுபவ பகிர்வை வந்து ஒரு கொஞ்சம் தான் முடிச்சிருக்கு, நேரம் பத்தாது. நாம இன்னொரு நிகழ்ச்சியிலையும் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஆனால் ஒரு டாப்பிக்கை மாத்தணும்னா, இன்னும் கொஞ்சம் ஜாலியாக பேசணும்னா வேற ஏதாவது டாப்பிக்கே பிறகு பேசணும். அப்படி இடைக்கு இடைக்க திருப்பி கிரைஸ்ட் சர்ச்சில் எங்கட அனுபவங்களை பற்றி பேசலாம்.
ஆமாம்,
ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நிகழ்ச்சியை வந்து ஒரு பாட்டோட முடிக்க போகிறோம். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அனுபவத்திலேருந்து நேயர்கள் வந்து நிறைய கற்றுக்கலாம். அதாவது வந்து இப்போ வாடகை வீடு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நாம் வந்து கடந்து வந்திருக்கோம். நிச்சயமாக அந்த ஆரம்ப காலம் வந்து கஷ்டமானதாக இருக்கும். அதாவது வந்து ஒரு தெரியாத ஊருக்கு போகிறப்ப என்ன கஷ்டம் இருக்கோ, அது வந்து நீங்கள் தனியாக வந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி வந்து மூணு சின்ன பிள்ளைங்களை குடும்பத்தோடு வந்தாலும் சரி,
ரொம்ப தைரியம் தான்,
எல்லாரும் அதான் அசட்டு தைரியம். இன்ன வரைக்கும் என்னுடைய நண்பர்களும் உனக்கு சரியான அசட்டு தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வந்து அந்த வாய்ப்பு வரப்போ நீங்கள் வந்து அதை வந்து
இட்ஸ் எ குட் கால்,
ஆமாம், உங்களுக்கு வந்து அந்த கட் இன்ஸ்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து இதுதான் சரியான இது. அட்மோஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டோம், ஒத்து வராட்டும் திரும்பி நம்ம வந்த ஊருக்கு அதுதான் ஸோ அந்த ஊருக்கே போக வேண்டியதான். ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமல் இருந்தால் அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து இப்போ கர்ணன் வந்தப்பையும் சரி, நான் வந்தப்பையும் சரி, லாவண்யா வந்தப்பையும் சரி, இங்கே வந்து உங்களுக்கு வரம்பு யாரு தெரியாம இருந்தாலும் உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க.
எனக்குமே சர்ச், நம்ம ரெண்டு பேரும் சர்ச்ல தானே மீட் பண்ணுவோம். சோ த சர்ச் கம்யூனிட்டி வந்து இட்ஸ் எ பியூட்டிஃபுல்.
நான் வந்து பஞ்ச் டயல கூட சொல்றேன், தேடல் உள்ள உயிர்களுக்கு ஏதினமும் பசி எடுக்கும் அப்படின்னு
சொல்லிருப்பாங்க.
அதே மாதிரி அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் வாழ்க்கையில் ஏராளம் ஏராளம் அப்படி அன்பேசியம் படத்துல கமல் சொல்லுவார்.
நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், இங்க வரணும்னு நினைக்கிறவங்க வந்து பி ப்ரிப்பேர். அதாவது முத ரெண்டு வருஷம் வந்து நம்ம வந்து வெச்சு செய்யும், ஆனா நம்ம வந்து அதையும் தாண்டினோம்னா தென் வி ஹாவ் அ பெட்டர் ஃபியூச்சர். அதே மாதிரி வீடு வந்து ஒரு இது பண்ணிட்டு வாங்க, ஒரு பிளாட்மேட் மார்க்கெட் பிளேஸ்ல ஏதாவது பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு காலேஜுமே ஒரு பிளான் பண்ணி, வடிவ சொன்ன மாதிரி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி
பண்ணுங்க. நான் என்ன சொல்ல போறாங்கன்னு யோசி தெரியுமா, முதல் ரெண்டு வருஷம் உங்களை வச்சு செய்யும், அதுக்கு பிறகு அதுவே பழகி
அப்படியும் சொல்லலாம். கடவுளே அது மாதிரியும் இருக்க கூடாது, கவலைப்படாதீங்க.
சரி,
அப்புறம் ஒரு ஒரு எஜ் ஒரு ஊக்குவீங்க.
சரி, நினைக்கிறேன் நம்ம கடைசி பாடலை போட்டு நிகழ்ச்சியை முடிச்சிருவோம். சரி, இந்த தலைப்பு வந்து நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் வந்து பேச போறோம். சோ நிச்சயமா அடுத்த வாரம் வந்து இதே வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு கலாபம் நிகழ்ச்சியில் நம்மளை வந்து சந்தியுங்கள். விடைபெறது விஜயா, கர்ணன் மற்றும்
நன்றி நன்றி
டாக்டர் லாவண்யா. நன்றி, வணக்கம்.
இப்ப பாட்டு போடுறேன். பாட்டு போடும்போது இல்லை, இது பாட்டை வந்து நீங்கள் தூக்கம் பெறாட்டி வந்து இந்த பாட்டை போட்டு சுவாசமே அப்படின்னு வருது. அதில் எத்தனை விதமாக எத்தனை சங்கதியில் சுவாசமே சொல்கிறான்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. இப்படி ஒரு 50 சங்கதி சொல்லுவாங்க.
சரி, நான்
கவுண்ட் பண்ணுறேன்.
சரி, அடுத்த ஒரு சந்திப்போம்.
ஓகே, பாட்டு போடுறேன்.
ஆ, சரி.
என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள, என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள, இதயம் தான் சரிந்தனே உன்னிடமெல்ல சுவாசமே சுவாசமே. ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை பூவாகிவா, மின்னல் மழையாகிவா, உயிரின் மூச்சாகிவா, ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை பூவாகிவா, மின்னல் மழையாகிவா, உயிரின் மூச்சாகிவா. இதயம்தான் சரிந்தது பொன்னிடமே
வாசமே 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 வாசமே. என்ன சொல்லி என்னை சொல்ல, கண்கள் ரெண்டில் கண்கள் செல்ல, சிறகுகள் முளைக்குது மனசுக்குள் மெல்ல, ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை பூவாகிவா, மின்னல் மழையாகிவா, உயிரின் மூச்சாகிவா.
செய்து கொண்டேன் ஏழாம் அறிவாக காதல் வர கண்டேன்
இயற்கை கோளாரில் இயங்கிய என்னை செயற்கை கோளாக உன்னை சுற்ற வைத்தாய்
அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய் பறக்கும் தட்டாக பறந்திட செய்தார்
நதிகளில் ஆத அரபது சொன்னார் நாயில் நதியாக எனக்குள் வந்தாய்
நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே முழு நிலவாக என்னுடன் சேர்ந்தாய் என்ன சொல்லி என்னை சொல்ல
காதல் என்னை கையால் தள
ஜெந்தல் காற்றாகிவா
கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை planesfm.org.nz இல் காணலாம் மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் எஃப்எம் 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க கலாபம் fm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7:00 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.